கௌரவ சாலி நலிம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், உங்களுக்கு 25 நிமிடங்கள்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு நிதி ஒதுக்கீடில் பேச கிடைத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி கூறியவனாக. உண்மையில் நாங்கள் இன்று பார்க்கின்றோம், பெண்களுக்கு இந்த நாட்டில் எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி மூலமாக இன்று ஒரு பெண் பிரதமர் இந்த நாட்டை நிர்வகிக்கின்ற வகையிலே பல பொறுப்புகளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதேபோன்றுதான் எங்களுடைய சிறுவர் மகளிர் விவகார அமைச்சரும் ஒரு பெண்ணாக இருந்து பெண்களுடைய பிரச்சனைகள், சிறுவர்களுடைய ஒரு தாய் என்ற வகையிலே ஒரு பிள்ளை எவ்வாறு கஷ்டங்களை உணர்வான், அந்த பிள்ளையுடைய ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் என்ன தேவை என்று அறியக்கூடியவர் ஒரு தாயாக ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் அந்த அமைச்சுக்கு ஒரு பெண்ணை நியமித்ததை இட்டு நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். உண்மையில் இங்கு நிறைய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றதை பார்க்க முடிகின்றது. உண்மையில் பல 100 வருடங்களுக்கு முன் அமெரிக்கா என்கின்ற தாண்டான் ஜனநாயகவாதி, தாண்டான் அனைத்து மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பவன் என்று பறைசாற்றி கும்மாளம் கொட்டி தன்னுடைய வல்லமையை உலக நாடுகளுக்கு ராட்சத அரசனாக செயல்படுகின்ற அந்த நாட்டிலே சுமார் 15,000 பெண்கள் கூடி 100 வருடங்களுக்கு முன் சம்பளம், வேலை நேரம், வாக்குரிமை, சொத்துரிமை என்று பல தேவைகளை வைத்து போராட்டம் நடத்தினார்கள். அதன் விளைவுதான் 1976 சுமார் நான் நினைக்கின்றேன் 49 வருடங்களுக்கு முதல் தான் சர்வதேச மகளிர் தினம் என்ற ஒன்றை பிரகடனம் செய்தது ஐயனான சபை. அதில் ஒரு கட்டம்தான் அனைத்து பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் அதிகாரம் வழங்க வேண்டும் என்ற துணிப்பொருளில் அதை அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்று 2025 இந்த வருடம் தான் அதை அமுல்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் எங்களுடைய பெண்கள் சம்பந்தமாக எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் 1400 முதலே பெண்கள் என்றால் யார், அவர்களுக்கு எவ்வாறான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும், அதன் மூலமாக இந்த மனிதகுலத்தின் வித்தாக மனிதகுலத்தை உருவாக்குகின்றவள் ஒரு பெண்தான் என்ற அடிப்படையில் பல்வேறு முக்கியத்துவங்களை வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே வழிபாட்டு உரிமை, சொத்துரிமை, விவாகரத்து உரிமை, கல்வி உரிமை, அனைத்து விடயங்களிலும் ஒரு பெண்ணை முன்னிறுத்தியே எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் செயல்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய கண்மணியா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளிலும் இருந்து பெண்களுக்கு நாங்கள் எவ்வாறு முக்கியத்துவம் அளித்திருக்கின்றோம் என்ற விடயத்தை அவதானிக்க முடியும். திருமண விஷயத்தில் பெண்கள் இஸ்லாம் பல்வேறு உரிமைகளை வழங்கியிருக்கிறது. ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பெண்ணின் விருப்பமே முக்கியமானது. நம்பிக்கை கொண்டோரே, பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு அனுமதி இல்லை. திருக்குர்ஆன் 4:19 என்று திருமறையில் இறைவன் கூறுகிறான். திருமணத்துக்கு பெண்ணின் சம்மதம் அவசியம் என்பதை இதிலிருந்து நாங்கள் உணர முடிகிறது. அதேபோன்றுதான் ஒரு மணமகன் தான் மணக்கப் போகும் பெண்ணுக்கு அவள் சக்திக்கு ஏற்ப பணக்கொடை என்றால் மகர் கொடுக்க வேண்டும் இஸ்லாம் பெண்ணிற்கான உரிமையாக ஆக்கியுள்ளது. இது குறித்து திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் திருமணம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். ஏனென்றால் அது நான்காம் அத்தியாயம். உண்மையில் இங்கு வரதட்சணை கொடுத்து அடிமாடுகளாக ஆண்களை வாங்குகின்ற இன்றைய கலாச்சாரத்தில் மத்தியிலே முஸ்லீம் மதம், முஸ்லீம் மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் என்ன கூறுகிறது என்றால், பெண்களை திருமணம் செய்வதாக இருந்தால் பணக்கொடை மகர் கொடுத்துத்தான் அந்த பெண்ணை நீ உன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் தெளிவாக ஹதீதுகளிலே எமது நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள், ஹதீதுகளிலும் சொல்லியிருக்கின்றது. அந்த வகையில் தான் பெற்றோர் நெருங்கிய உறவினர்களை விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு, அவ்வாறே பெற்றோரே நெருங்கிய உறவினரே விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு. அதிலிருந்து சொத்துக்கு குறைவாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரியோ, இது அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட பாகமாகும். திருக்குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் தெளிவாகவே கூறியிருக்கிறது. இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய MMD முஸ்லீம் விவாகரத்து சட்டம் சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற விதத்திலே நாங்கள் பார்க்க முடிகிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நன்றாக ஒரு விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் முஸ்லீம் விவாகர சம்பந்தமாக UNDP ஆக இருக்கலாம், அல்லது வெளிநாடு சியோனிச சக்திகளாக இருக்கலாம், திட்டமிட்டு அவிழ்த்துகின்ற முஸ்லீம் மக்கள் மத்தியிலே முஸ்லீம் மக்கள் விவாகம் ரீதியான, பெண்கள் ரீதியான அநியாயமான சில விடயங்களை அவர்களுடைய சட்டத்தில் கொண்டு வருகின்ற விடயத்தை பார்க்கலாம். நீங்கள் அவ்வாறான விடயங்களில், முஸ்லீம் விவாகரத்து சட்ட சம்பந்தமான விடயங்களில் நீங்கள் ஒரு தெளிவை பெற வேண்டும். என்னவென்றால் அதில் ஏதும் சிறு சிறு குறைகள் இருப்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. அவ்வாறான பிரச்சனைகளை தீர்க்க நீங்கள் எத்தனிப்பீர்களாக இருந்தால் அதற்கு எங்களுடைய முஸ்லீம் பாராளுமன்ற அரசியல் தலைமைத்துவங்கள் இருக்கின்றார்கள், உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியிலும் அதில் சார்ந்த மௌலவிமார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள், எங்களுடைய உலமா சபை இருக்கிறது, ஏன் எங்களுடைய சபானா கூல் பேகம் போன்ற அவர்களுடைய பிரபல எழுத்தாளர்களும் இவ்வாறான விடயங்கள் அதை துறை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். எல்லோரையும் உள்வாங்கி, சமூக அமைப்புகள் எல்லோரையும் உள்வாங்கி நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வுகாண எத்தனைக்கணுமோ தவிர, இவ்வாறான UNDP-யில் அல்லது சில மார்க்கத்தை மறந்து கதைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை செயல்களை பேச்சுக்களை வைத்து முஸ்லீம் மக்களுக்கு விரல் நீட்டுகின்ற விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வாறே இன்று நாங்கள் பார்க்கின்றோம், சிறுவர் இல்லங்கள் நாடுதோறும் பல கஷ்ட நஷ்டங்களை தாண்டி அடிப்படை வசதிகள் இல்லாமல் அந்த பிள்ளைகளும் தன் பிள்ளைகளை போன்று வாழ வேண்டும் என்ற மனநிலையில் எங்களுடைய மனங்கள் வர வேண்டும். இங்கே இருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே ஒரு அனாதை இல்லத்துக்கு அல்லது சிறுவர் பராமரிக்கின்ற இல்லங்களுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் அவர்களுடைய உண்மையான கஷ்டங்கள் அறிவீர்கள், அந்த பிள்ளைகளுடைய நிலைமை அறிவீர்கள். ஒரு நல்லது ஒரு பெருநாளாக இருக்கலாம், அல்லது ஒரு புது வருடமாக இருக்கலாம், அல்லது பாடசாலைக்கு புது வருடங்களுக்கு சேர்கின்ற பிள்ளைகளாக இருக்கலாம். அவர்கள் செல்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளை எவ்வாறு அந்த பாடசாலைக்கு செல்கின்ற வேளையில் புது உடுப்புகள், புது ஷூ, புது சப்பாத்து, புது பேக்கள் அணிந்து அந்த பிள்ளை செல்வதைத்தான் நாங்கள் விரும்புவோம். அதே போன்றுதான் பெருநாள் வந்தால் புது உடுப்புகள் அணிந்து செல்வதைத்தான் விரும்புவோம். அதே போன்றுதான் அங்கே இருக்கின்ற மலசல கூடங்களுடைய நிலைமைகளையும் நீங்கள் சற்று அவதானிக்க வேண்டும். அதை கணக்கில் எடுத்து கௌரவ அமைச்சர் அவர்களே, இவ்வாறான நாடு பூராக இருக்கின்ற, பொதுவாக ஏறாவூரிலும் அனாதை இல்லம் இருக்கிறது, அவ்வாறான சிறுவர் இல்லம் இருக்கிறது, அவ்வாறான நிலைமைகளை அறிந்து அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கான நிதிகளை ஒதுக்கி கொடுக்குமாறு கௌரவ அமைச்சர் அவர்களையும் நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் நீங்கள் உண்மையில் தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் 6000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றீர்கள், அவ்வாறான பிள்ளைகளுக்கு அந்த நிதியை அதிகரித்து கொடுக்குமாறும் இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் மட்டக்களப்பு அம்பாறை திருகோணமலை போன்ற பகுதியிலே சுமார் 400,000 மேற்பட்ட விதவைகள் இருக்கின்றார்கள். கணவனை இழந்த அல்லது இவ்வாறான துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள், போதை என்கின்ற அடிமையின் மூலமாக, போதை பாவிக்கின்ற அந்த இளைஞன் மூலமாக விடோஸ்களாக கணவனை இருந்தும் கணவனை, அதாவது தலாக் என்கிற மார்க்க தலாக்குன்னு சொல்லுவார்கள், கணவனை விட்டு பிரிந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவ்வாறான தாய்மார்களை கவனத்தில் கொண்டு, கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்களும் ஒரு தாய் என்ற அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற வண்ணம் பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்களை நீங்கள் உள்வாங்க வேண்டும். அவர்களுடைய தொழில் முயற்சிகளுக்கு நீங்கள் ஊக்கம் அளிக்க வேண்டும். பொதுவாக மட்டக்களப்பை பொறுத்தவரையில் என்றால் கஜு வெட்டுகின்ற மெஷின், நான் சமீபத்திலே உங்களிடம் கண்டு கதைத்த பொழுதும் இதை விட நீங்கள் என்னுடன் பேசி அதை அறிந்து கொண்டீர்கள். அவர்களுக்கான கஜு வெட்டுகின்ற மெஷின், பாய் இழைக்கின்ற அந்த அதுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த மா இடியப்பம் சுடுகின்ற அந்த உபகரணங்கள், அதே போன்றுதான் மருதமுனை போன்ற மருதமுனை சாய்ந்தமருது சம்மாந்துறை போன்ற பகுதியிலே நெசவு செய்கின்ற தாய்மார்கள் பெண்கள் காணப்படுகின்றார்கள். அவர்களுடைய வாழ்வில் வாழ்வாதாரத்தை அதிகரிப்பு கொடுக்க நீங்கள் எண்ணினால் இந்த அமைச்சின் நிதி ஒதுக்கீடின் மூலமாக அவர்களுக்கான நெசவு செய்யக்கூடிய அந்த உபகரணங்களை வழங்குங்கள். அதே போன்றுதான் எங்களுடைய ஏறாவூர், ஓட்டமாவடி, வாழைச்சேனை, காத்தாங்குடி, கல்வாஞ்சிக்குடி போன்ற பிரதேசங்களில் நிறைய கஜு பதனிடும் தொழில்களை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கான உபகரணங்களை வழங்கி அதை மேம்படுத்துங்கள். அதே போன்றுதான் இவ்வாறு செய்யப்படுகின்ற இவ்வாறு கஜு உற்பத்தியாக இருக்கலாம், தயிர் உற்பத்தியாக இருக்கலாம், பால் உற்பத்தியாக இருக்கலாம், நெசவு உற்பத்தியாக இருக்கலாம், அனைத்துக்குமே சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது பாரிய அசௌகரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறு கஷ்டப்பட்டு உருவாக்குகின்ற பொருட்களை சந்தையில் கொண்டு விற்கின்ற வகையிலே அவர்களுக்கு சந்தை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். சந்தை வசதிகள் பொதுவாக திருகோணமலை, புல்மோட்டை, குச்சவேலி, கிண்ணியா, மூதூர், அதே போன்று ஓட்டமாவடி, ஏறாவூர், வாழைச்சேனை, கலவாஞ்சிக்குடி, செங்கலடி, அதே போன்று காத்தாங்குடி பிரதேசம், அம்பாறை பிரதேசம், ஏனைய எல்லா இடங்களிலும் அது விற்பனை செய்யக்கூடிய ஒரு சென்டர்களை உருவாக்குகின்ற வகையிலே உங்களுடைய நிதி ஒதுக்கீடுகளை வழங்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய இந்த வாழ்வாதார உதவிகளை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே மிச்சி நகர், மீராகணி, ஐயாங்கேணி, அப்துல் மஜீத் மாவத்தை, சதாம் உசைன் போன்ற மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கின்ற மக்களது அன்றாட வாழ்க்கை கொண்டு செல்வதற்கே கஷ்டமான மக்களது, அந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை நீங்கள் வழங்க வேண்டும். ஏனென்றால் அந்த பகுதி மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த மக்களுக்கான வாழ்வாதார உதவிகளை வழங்குங்கள். கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கம் இன ரீதியான பிரச்சனைகளை, இன ரீதியான விடயங்களை கவனத்தில் கொண்டு அந்த மக்களை கவனிக்கவில்லை. ஆகவே வாழ்வாதார நடவடிக்கைகளில் பெண்களையும் அந்த இதில் சேர்த்துக் கொள்ளுமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், கடந்த 2016 செப்டம்பர் 16 அநியாயமாக தாயும் மகளும் பொல்லால் அடித்து தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம், நூர் முகமது ஹுசைரா வயது 56, அதே போன்றுதான் அவருடைய மகள் முகமது யூசுப் ஜெனீரா பானு வயது 30, இன்னுமே அவர்களுடைய கொலையை கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் தான் எங்களுடைய அரசாங்கமும், கடந்த அரசாங்கம், இந்த அரசாங்கத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகின்றோம், கடந்த ஆட்சியாளர்களும் எங்களுடைய அதற்கான திணைக்களங்களும் அந்த பொறுப்பில் இருந்து தவறிவிட்டார்கள் என்றார். அவர்களும் பிரயத்தனம் எடுத்தார்கள், ஆனால் அவர்களால் இதுவரைக்கும் அந்த கொலையை கண்டுபிடிக்கவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, அந்த கொலையை கண்டுபிடித்து அது ஒரு புனித அரஃபா தினத்தில் நடைபெற்றது. எங்களுடைய அரஃபா தினம் என்றால் மக்கத்திலே ஒன்று கூடுகின்ற ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற ஒன்று சேர்கின்ற அரஃபா தினத்திலே நாங்கள் நோன்பு பிடித்து துஆ கேட்கின்ற நாள் அது. அந்த நாளிலே தான் அந்த கொலை நடைபெற்றது. அதை இன்னுமே கண்டுபிடிக்கவில்லை. 2016 பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்தார்கள், அரெஸ்ட் பண்ணினார்கள், விடுதலை செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய கொலைக்கு காரணமான சூத்திரதாரிகளை இன்னுமே கண்டுபிடிக்கவில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, அதை அந்த கொலையை செய்தவர்களை கண்டுபிடிக்குமாறு இந்த இடத்திலே நான் வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் புத்தளம் பெண்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற புத்தள மாவட்டத்தைச் சேர்ந்த பெண்கள் பல்வேறு அசௌகரியங்களை உள்நோக்கி கொண்டிருக்கின்றார். அங்கே ஒரு தாய் சேய் பராமரிப்பு நிலையம் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை. அதே போன்றுதான் பிரசவத்தின் போது புத்தள தள வைத்தியசாலை அங்குள்ள தாதியரால் எமது பெண்கள் சில நேரம் அவர்களுடைய உடைகள் சம்பந்தமான கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதில் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றுதான் இன மத பிரதேச ரீதியான பிரச்சனைகள் அங்குள்ள வைத்தியசாலையில் நிலவுவதாக அங்குள்ளவர்கள் தகவல் தெரிவிக்கின்றார்கள். அந்த மக்களும் எல்லா இன மூவின மக்களையும் ஒன்று சேர்த்து செய்கின்ற வகையிலே அங்குள்ள நிலைமைகள் மாற்றப்பட வேண்டும். அத்தோடு முக்கியமாக ஹாலி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி புத்தளத்திலே ஹாதி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி நியமிக்கப்படாமையால் ஹாதி நீதிமன்றம் ஒழுங்காக இயங்காத காரணத்தினாலும் எங்கிருந்த பல கிலோமீட்டர் கடந்து கட்பிட்டிக்கு அல்லது சிலாபத்துக்கு உள்ள ஹாதி நீதிமன்றங்களுக்கு செல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, அதையும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொடுக்குமாறு இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாறு தூர பிரதேசங்களை கடந்து அவர்களுடைய ஹாலி நீதிமன்றம் ஒரு ஒரு தாபரிப்பு பணம் பெறுவதற்கு அல்லது அவர் மூலமாக கிடைக்கின்ற 2,000, 3,000, 5,000 ரூபாய் பெறுகின்ற அந்த நிலைமையிலே அவர்கள் ஒட்டோ குடித்து இவ்வாறு 1,000, 2,000, 3,000 கொடுத்து தூர பிரதேச புத்தளத்தில் இருந்து தூர பிரதேசங்களுக்கு கல்பிட்டி அல்லது சிலாபத்துக்கு செல்கின்றார்கள். அவ்வாறு நிலைமை மாற்றமடைய வேண்டுமென்றால் நீங்கள் உடனடியாக ஒரு ஹாலி நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதியை நியமிக்குமாறு இந்த இடத்திலே உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே. அதே போன்றுதான் பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற பெண்களும் பல்வேறு அசௌகரியங்களை சந்திக்கின்ற வேளையில் அங்கே இருக்கின்ற பல தொண்டு நிறுவனங்கள், அதே போன்றுதான் சேம்பர் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் ஜோபர் அவர்களும் அந்த மக்களுக்கு பாகிஸ்தான் அரசின் மூலமாக கிடைக்கின்ற தையல் மெஷின் உபகரணங்கள் அதே போன்று வீட்டு திட்டங்கள் என்று பல்வேறு விதமான உபகரண வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் அவர்களுக்கும் அவர்களுக்கு சார்ந்த அவ்வாறு உதவி செய்கின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் நான் இந்த இடத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய பொதுவான சில பிரச்சனைகளை நாங்கள் பேசியாக வேண்டும் கௌரவ அமைச்சர் அவர்களே. ஏனென்றால் சமீபத்திலே யூடியூபர் அவர் IODPP என்கின்ற ஒரு யூடியூபர், அவர் ஒரு முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர், வெளிநாடுகளில் இருந்து இவ்வாறான யூடியூபர்கள் தன்னுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக தன்னுடைய பணங்களை சம்பாதித்துக் கொள்வதற்காக எங்களுடைய ஏறாவூரில் இருக்கின்ற எதுவிதமான அடிப்படை உண்மையும் இல்லாமல் வெறுமனே கட்டுக்கதைகளை சுமர்த்தி ஏறாவூர் மக்களை ஏறாவூர் பிரதேசங்களில் இருக்கின்ற பள்ளிவாசல்களை பொதுவாக ஏறாவூர் இருக்கின்ற பள்ளிவாசல்கள் பிழையான விதத்தில் நடைபெறுகின்றார்கள். ஏனென்றால் இது கடந்த காலங்களிலே இனவாத இன ரீதியான ஆட்சி செய்த கொடுங்கோளர்கள் ஆட்சி செய்த ஆட்சியிலே ஏற்பட்ட அதே சீரம்தான் இன்று தலை தூக்க வலிக்கிடுகின்றது கௌரவ அமைச்சர்களே. ஏனென்றால் ரமலான் மாதம் வந்துவிட்டால் போதும் சஹரான் என்பார்கள், கிறிஸ்மனிதன் என்பார்கள், அதென்பார்கள், பள்ளியிலே பிரச்சனை என்பார்கள், அந்தவாதி என்பார்கள், எல்லாம் முடிந்து உங்களுக்கு தெரியும் சஹரான் என்பதை யார் உருவாக்கினார்கள், சஹரான் பிரச்சனை யார் கொண்டு வந்தார்கள், அதன் மூலம் எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றினார்கள், எல்லா உண்மையும் சர்வதேசத்துக்கும் தெரியும். எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கும் தெரியும். அவ்வாறு இருக்கத்தக்க எங்களுடைய இன்னுமே இவ்வாறான யூடியூபர்களை தடை செய்ய வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாறானவர்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். ஏனென்றால் இவ்வாறு முஸ்லீம் ஏறாவூர் பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லீம் பள்ளிவாசல்களை தாண்டி இங்கே ஆயுத பயிற்சி நடைபெறுகிறது, ஆயுத குழுக்கள் உருவாக்குகின்றார்கள், மாணவர்களுக்கு பிரெயின் வாஷ் மண்டையை கழுவுகின்றார்கள் என்று பிழையான விதத்திலே சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு ஏற்கனவே இருந்த சஹரானல் மூலமாக இருந்த நாங்கள் இந்த நாட்டுக்கு நலவை செய்தவர்கள், இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டை காட்டி கொடுத்தவர்கள் அல்ல. இந்த நாட்டுக்காக அன்று தொக்கம் இன்று வரைக்கும் அன்று ஒரு அரசனுக்காக ஒரு உயிர் நீத்த தாய் தொட்டு இன்று வரைக்கும் நாங்கள் இன ரீதியாகவோ பிரதேச ரீதியாகவோ என்றுமே இந்த நாட்டோடு ஒன்றி பிணைந்த சிங்கள மக்களோடும் தமிழ் மக்களோடும் ஒன்றி பிணைந்து வாழ்ந்த சரித்திரம் தான் இருக்க தவிர ஒரு காலத்திலும் இந்த நாட்டுக்காகவோ அல்லது இவ்வாறான பிரச்சனைகளுக்காகவோ நாங்கள் பிரிவினைவாதத்தை விரும்பியவர்கள் என்ற இந்த ஒரு பதிவை நான் இந்த சபையிலே விடுத்துக் கொள்கிறேன். இவ்வாறான யூடியூபர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு கௌரவ அமைச்சரையும் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களையும் நான் இடத்திலே வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய கல்முனை பிரதேசம் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு காலம் வந்தால் ஒவ்வொரு பிரச்சனை, நோன்பு காலம் வந்தாலே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நாங்க பெருநாள் கொண்டாடினமாய்தான். உங்களுக்கு தெரியும் எங்களுடைய கடந்த காலங்களில் எவ்வாறு இன ரீதியாக பிரதேச ரீதியாக மத ரீதியாக முஸ்லீம் மக்களை சொல்லண்ணா துயரங்களுக்கு உட்படுத்தினார்கள் கௌரவ அமைச்சர் அவர்களை. அதை ஒரு மீட்பாளராகத்தான், இவ்வாறான பிரச்சனைகளை தாண்டி ஒரு மீட்பாளராகத்தான் எங்களுடைய கௌரவ அதிமேன்மை தங்கிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களை போன்று இவ்வாறு கல்முனை சுப முஸ்லீம் என்கின்ற ஆயுத குழு என்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை ஒரு சில பேர்களுடைய செயல்பாடு வந்தால் நாங்கள் முழு ஆதரவு தருகின்றோம். சஹரானுடைய ஜனாசாக்களை கூட பாரமடுக்க ஏலா என்று கூறிய சமூகம் முஸ்லீம் சமூகம், நாங்கள் தீவிரவாதத்துக்கு ஒரு வீதம் கூட ஒத்துழைக்காத முஸ்லீம் சமூகம், அவ்வாறான பிரச்சனைகள் கண்டால் பாதுகாப்பு தரப்பு அதற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்தால் உடனடியாக அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்கள், நாங்களும் கூட வருகின்றோம், அவர்களை கண்டுபிடித்து அரெஸ்ட் பண்ணுங்கள் என்று நாங்களும் சொல்கின்றோம். அவ்வாறான பிரச்சனைகளை காரணமாக இருக்கின்றவர்கள் இந்த நாட்டுக்கும்
விசேஷம். அப்படி மட்ட மே லங்கதி சவுதி அராபிய தானாபதி காரியாலயம் சங்விதான கருப்பு உத்சவகதி ஜமேத் உலமா சங்விதான சபாபத்துமா முனகசுனா எத்துமா பிரகாஷ கலா தெதாஸ் விஸ்யதிம ஜமேத் உலமா சங்விதான விசிம ஒபுத்துமா வைக்கியப்பு சங்விதான பிலிபந்தவ கட்டே அதால ஆரக்ஷகசா வீத ஆதரவு தனுந்தில தீனுவா ஏசாயம் வகக்கீமாக சகித முஸ்லீம் புரவாசியான் முஸ்லீம் சங்விதான விதியட்ட ஒபுத்துமா மதியாத்தீம அப்படி ஹமிட்ட மகேக்கணும் முக்கது அப்படி தாக்க பாஸ்குபஹாரதி தீட்ட கலின் அனுத்கல தீபுனா தேசா மகிதான இதிரியேதி அப்படி ஆண்டுவட்ட இல்லா மாச கீபையாய் இதிரியேதி மமஹித்தனம் ஐ ஆராஷகாஷவலி மகாஜன ஆராஷகா மாத்தன் ஸ்ரீசிங் அதால கட்டுது கராவி தேக்க எனக்கா ஒத்துமான கியான் மங்கிவ ஒத்துமாலகே ஏ மதியாத்தீம விசேஷம் இஸ்லாமிய சங்விதான விதியட்ட அப்படி அகே கரணம்.
ஆகவே அப்படியான நிலைமைகள் இருந்தால் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற வகையிலே இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுங்கள். ஆக அதற்காக ஒட்டுமொத்த கல்முனை என்றும் ஏராவூர் என்றும் விரல் நீட்டுவதை விட்டுவிடுங்கள் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக் கொள்கின்றோம். ஏனென்றால் இது புனிதமான மாதம், ஏனென்றால் எங்களுடைய ஒட்டுமொத்த நான் நினைக்கின்றேன் எங்களுடைய முஸ்லீம் கட்சியில் இருக்கத்தக்க சுமார் 70% 80% முஸ்லீம்கள் எங்களுடைய ஒரு ஒரு இன ரீதியான பிரதேச மதவாதம் இல்லாத ஒரு ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான ஜனாதிபதியுடைய காலத்திலும் கூட இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தாத வண்ணம் ஏற்படா வண்ணம் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக காணப்படுகின்றது கௌரவ அமைச்சர் அவர்களே. ஆகவே இவ்வாறான பிரச்சனையிலிருந்து விடுவிக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய கௌரவ பெருந்தெருக்கள் அமைச்சர் கௌரவ விமல் ரட்நாயக்கா அவர்களுக்கு நான் சில விடயங்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். நான் நினைக்கின்றேன் நான் December 4 அளவில் நான் சத்திய ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து அதை அடுத்த வாரமே உங்களிடம் வந்து ஏராவூர் மீராகணி வீதி அதேபோன்று குடியிருப்பு சவுக்கடி வீதி போன்ற இரண்டு வீதிகளுக்கும் உடனடியாக வேர்ல்ட் பேங்க் திட்டத்திலே கடந்த காலங்களில் ஐ ப்ரொஜெக்டிலே கொடுக்கப்பட்ட வீதி அது 3,000,000,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு அதாவது கேள்வி விண்ணப்பங்களில் குறைத்து போட்டதன் காரணமாக அதற்கு ஒப்பந்த நிறுவனம் அவர் அதிலிருந்து விலகிவிட்டார். அதற்கான எந்தவிதமான நடவடிக்கைகளும் கடந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. அதில் இரண்டு வீதிகளை வேர்ல்ட் பேங்க் திட்டத்தின் மூலமாக உள்வாங்கப்பட்டு ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தது. அவர்களுடைய அசம்பந்த போக்கின் காரணமாக காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தங்களிடம் வந்து கூறினேன். நீங்கள் அதற்காக எழுத்து மூலமும் நான் கடிதம்
தந்திருந்தேன். 2 நிமிடங்கள் மட்டுமே இருக்கின்றன.
அதற்கான கூறியிருந்தேன். அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வண்ணம் நீங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தொடர்பு கொண்டிருப்பிருந்து அந்த வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு பணித்திருத்தீர்கள். அதன் மையமாக ஏறாவூர் மீராகனி வீதி முடிவு தருவாயில் இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய சவுக்கடி வீதியும் ஆரம்பிப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே எங்களுடைய கௌரவ அமைச்சர் விமல் ரட்நாயக் அவர்களுக்கும் ஜனாதிபதியுடைய செயலாளர்கள் சந்திக்க சரத் குமரநாயக்க அவர்களுக்கும் இதில் முக்கியமான இந்த திட்டத்துக்குரிய DNLK கண்ணுருவ திட்ட ப்ரொஜெக்ட் பொறுப்பாளராக இருக்கின்ற அவர்களுக்கும் அதே போன்று நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று கௌரவ அமைச்சர் அவர்களே, ஹாதியார் வீதி நான் நேற்றும் உங்களிடம் கடிதம் தந்திருந்தேன், அது சம்பந்தமாக கரிசனை எடுக்குமாறு தயவாக வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய ஏறாவூர் பிரதான வீதியையும். ஏனென்றால்
உங்களுடைய நேரம் முடிவுக்கு வருகின்றது.
அதே போன்றுதான் உங்களுடைய RDA சொந்தமான பிரதான வீதிகளிலே நீர் மூழ்கடிக்கப்படுகின்ற வீதியாக இருந்தால் அது ஏறாவூர் பிரதான வீதியாகத்தான் இருக்க முடியும். அதே போன்றுதான் ரயில்வே ஸ்டேஷன் வீதி என்று சொல்வார்கள், இரண்டு வீதிகளையும் நீங்கள் செப்பனிடுகும் வண்ணம் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை ஒதுக்கி தருமாறு வேண்டுகின்ற. அதே போன்றுதான் எங்களுடைய சிக்னல் லைட், ஏறாவூருக்கு இன்னமுமே சிக்னல் லைட் இல்லை, அதையும் பெற்றுத் தருமாறு அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை வழங்குமாறு கௌரவ அமைச்சர் அவர்களை வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான் எங்களுடைய CEB சொந்தமான CEB அமைச்சரான கௌரவ அமைச்சர் குமார ஜெயக்குடி அவர்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். கடந்த செக்டோரல் மீட்டிங்கிலும் கூட நான் பேசினேன். எங்களுடைய CEB ஏறாவூர் CEB கட்டிடத்துக்கு
கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள்
இந்த CEB சொந்தமான அவர்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் ஒரு காணி இருக்கிறது, அந்த இடத்திலே CEB நிரந்தரமான ஒரு கட்டிடத்தை அமைத்து கொடுத்து அவர்களுக்கான, ஏனென்றால் அந்த புகையிர நிலையம் காலகாலமாக வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்படுகிறது, அதை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே அவர்களுக்கு பொருத்தமான ஒரு ஒரு இடத்தை ஒரு கட்டிடத்தை அமைத்து கொடுப்பீர்கள் என்றால் அவருடைய சேவைகளை திறம்பட நடத்த முடியும். அதற்கான காணி எங்களுடைய ஓட்டர் போர்டுக்கு அருகாமையில் வேறாவது ஓட்டர் போர்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற ரயில்வேக்கு சொந்தமான இடத்திலே காணி இருக்கிறது. கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை கணத்தில் எடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அதே போன்றுதான்
காலம்,
அதே போன்றுதான் புத்தளம் பகுதியில் இருக்கின்ற ஆதார வைத்தியசாலையிலும் பல்வேறு குறைபாடுகள் இருக்கின்றது. நேரம் போதாமையின் காரணமாக அவர்களுடைய அங்கே இருக்கின்ற நிறைய வைத்தியசாலை குறைபாடுகள் இருக்கின்றது, ஆளணிக்கு பற்றாக்குறை இருக்கின்றது, அனைத்திலுமே நிவர்த்தி செய்து கொடுக்குமாறு இந்த உயரிய சபையிலே வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வசலம்.